வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
வி ஆர் கண்டினியூங் அவர் ஸ்டடி த்ரூ த பைபிள்.
வேதாகமம் முழுதும் என்கிற வேத பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
அண்ட் வி வில் டர்ன் டுடே டு 2 Corinthians chapter 6.
இன்றைக்கு 2 Corinthians 6 நாம் திருப்பிக் கொள்வோம்.
We looked at this passage briefly at the end of our last study.
கடந்த வேத பாடத்தின் கடைசியிலே நாம் சுருக்கமாய் இதை நாம் பார்த்தோம்.
Where it says in verse 14.
14 வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது.
Do not be unequally yoked with unbelievers.
அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக.
Because what fellowship has light with darkness?
ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது?
The yoke is a picture of two bullocks working together to plow a field.
இந்த நுகம் என்பது ஒரு நிலத்தை உழுவதற்கு இரண்டு காளை மாடுகள் எருதுகள் பூட்டப்பட்ட ஒரு காட்சியை காண்பிக்கிறது.
There was a law in the Old Testament in the book of Deuteronomy which says you should not plow with an ox and a donkey together.
ஒரு எருதையும் கழுதையும் சேர்த்து உழவேண்டாம் என்று சொல்லுகிறதான ஒரு பிரமாணமானது உபாகம புத்தகத்திலே பழைய உடன்படிக்கையிலே காணப்படுகிறது.
That is such common sense that there's not even a need for a law.
அப்படி இது மிகவும் தெரிந்த ஒரு காரியமா இருக்கிறபடினாலே அதற்கு ஒரு பிரமாணமே தேவையில்லை.
But God has put down the laws in case somebody is so stupid that he'll try to plow with an ox and a donkey together.
யாராவது மிகவும் புத்தியினமாய் கழுதையும் எருதையும் சேர்த்து உழுது விடக்கூடாது என்பதற்காக அந்த கட்டளையை தேவன் கொடுத்திருக்கிறார்.
Why did he give a law like that?
இப்படிப்பட்ட பிரமாணத்தை தேவன் ஏன் கொடுக்க வேண்டும்?
What difference does it make to God if somebody decides to plow with an ox and a donkey together?
ஒரு எருதையும் ஒரு கழுதையும் சேர்த்து பூட்டி உழுதால் அது தேவனுக்கு எந்த விதத்திலே அது பாதிக்கும்?
It is the meaning behind it which was important.
அதற்கு பின்னாக இருக்கக்கூடிய பொருள் தான் முக்கியம்.
The dissimilar animals won't be able to work together.
இரண்டு ஒவ்வாத விலங்குகளை நீங்கள் பூட்டும் பொழுது அவைகளாலே ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய முடியாது.
It's an unequal yoke.
அது அந்நிய நுகம் என்று பார்க்கிறோம்.
A child of God and one who is not born again, when they join together in something, is going to be an unequal yoke.
ஒரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு மனந்திரும்பாத ஒரு மனிதனும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது ஒவ்வாத ஒரு நுகமாய் காணப்படுகிறது.
Though it's a very strong statement, I wonder if you believe what it says in 1 John 3:10.
1 John 3:10 அது கொஞ்சம் சற்று கடினமான பதமாக இருந்தாலும் நீங்கள் அதை நம்புகிறீர்களா இல்லை என்று எனக்கு தெரியவில்லை.
Here it speaks about only 2 categories of people in the world, children of God and children of the devil.
தேவனுடைய பிள்ளைகள் பிசாசின் பிள்ளைகள் என்று முழு உலகத்தையும் இரண்டு கூட்டமாய் இந்த வேதவசனம் பிரிக்கிறது.
How does a person become a child of God?
ஒரு மனிதன் எப்படி தேவனுடைய பிள்ளையாய் மாற முடியும்?
Is it by being born into a Christian family?
ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறப்பதனால் மாறுகிறானா?
You know that's not true.
அது உண்மை அல்ல என்று உங்களுக்கு தெரியும்.
It's by being born again.
மறுபடியும் பிறப்பதன் மூலமாகத்தான் ஒருவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறான்.
The children of God are those who are born again.
ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்பொழுது மறுபடியும் பிறந்தவர்கள் தான்.
Then who are the children of the devil?
பிசாசின் பிள்ளைகள் யார்?
Because only 2 categories mentioned here.
இந்த 1 John 3:10 இரண்டு கூட்டத்தார் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது.
It's a very strong statement.
இது மிகவும் கடினமான ஒரு வாசகமாக இருக்கிறது.
Either you have to believe that the Bible is telling a lie.
ஒன்று வேதமானது பொய் சொல்கிறது என்று நீங்கள் நம்ப வேண்டும்.
Because you want to be a compromiser and please people.
ஏனென்றால் நீங்கள் ஒத்த வேஷக்காரர்களாக இருந்து ஜனங்களை பிரியப்படுத்த முடியாது
விரும்புகிறீர்கள். You have to accept what the Bible is saying is true.
இல்லா விட்டால் வேதம் சொல்லுவது மெய்தான் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
So where does a nominal Christian come in?
இங்கே ஒரு பெயர் கிறிஸ்தவன் எந்த கூட்டத்திலே வருகிறான்?
Is it a 3rd category or is it one of these categories?
அது மூன்றாவது தனிப்பட்ட ஒரு கூட்டமாய் மாறுகிறதா அல்லது இந்த இரண்டு கூட்டங்களிலே ஒன்றிலே அவன் வருகிறானா?
You can decide that.
நீங்களே அதை தீர்மானித்துக் கொள்ளலாம்.
Don't be unequally yoked.
அந்நிய நுகத்திலே பிடிக்கப்பட வேண்டாம்.
Now if there are children of God and children of the devil in the world,
உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் பிசாசின் பிள்ளைகள் என்று இருவர் இருக்கிறார்கள்.
I don't want to try and define that.
அதை நான் இன்னும் சற்று விளக்கி சொல்ல விரும்பவில்லை.
You know very well yourself.
நீங்களாகவே உங்களுக்கு நன்றாக தெரியும்.
If a child of God tries to work together with a child of the devil, what's going to happen?
ஒரு தேவனுடைய பிள்ளை பிசாசின் பிள்ளையோடு கூட சேர்ந்து ஒரு பணியை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது?
They are going to have a lot of problems working together.
அவர்கள் ஒன்றாக சேர்ந்து பணி செய்யும் பொழுது எவ்வளவோ பிரச்சனைகள் வரலாம்.
Because there are so many different opinions
என்றால்
what they should do or not do.
என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்ன காரியங்களை செய்யக்கூடாது என்பதிலே இருவருக்கும் வித்தியாசமான அபிப்பிராயங்கள் இருக்கலாம்.
Because God and the devil have got different aims in life.
ஏனென்றால் தேவனுக்கும் பிசாசுக்கும் வாழ்க்கையில் வெவ்வேறு குறிக்கோள்கள் இருக்கிறது.
And their children will also have different aims.
அதே போல அவருடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசமான லக்குகள் இருக்கலாம்.
So a husband and wife who got different aims are going to have constant conflict.
ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் வித்தியாசமான குறிக்கோட்கள் இருக்கும் என்று சொன்னால் தொடர்ந்து அவர்களுக்குள்ள சண்டை வந்து கொண்டே தான்
இருக்கும். The child of God marries the child of the devil.
ஆக தேவனுடைய பிள்ளை பிசாசுடைய பிள்ளையை திருமணம் செய்யும் பொழுது
his father-in-law will be the devil.
இவருடைய மாமனார் யார்? பிசாசு.
So you'll have to, the devil will pay a visit to your home regularly.
ஆகவே மாமனாரா இருக்கிறபடினாலே பிசாசு அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்து செல்வான்.
And you're going to have a lot of problems.
அதே நிமித்தம் உங்களுக்கு பல பிரச்சனைகள்
வரலாம். Same thing if you do business together.
அதே போல நீங்கள் அவிசுவாசியோடு கூட சேர்ந்து ஒரு தொழிலை செய்யும் பொழுது,
you know, the unbeliever will say, oh, it's all right if we cheat a little bit and tell a few lies.
கொஞ்சம் ஏமாற்றுதல் என்ன இருக்கிறது, கொஞ்சம் பொய் சொல்வதே ஒன்றுமில்லை என்று சொல்லி அவிசுவாசி சொல்வான்.
What are you going to do as a believer?
ஒரு விசுவாசியா இருக்கிற நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்?
You either pull out of the partnership.
நீங்கள் அந்த பங்குதாரரிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும்.
Or
இல்லாவிட்டால்
backslide,
பின்வாங்கி போய்
do what he says.
அவன் சொல்லுகிறது
make your profits,
லாபத்தை சம்பாதிங்க,
and lose your salvation.
உடற்சி போய் இழந்து விடுவீர்கள்.
That's why the Bible says,
ஆகவே தான் இப்படி வேதம்
சொல்கிறது, don't be unequally yoked with an unbeliever.
அவிசுவாசிகளுடனே அந்நிய நுகத்திலே பிணைப்பட வேண்டாம்.
Because light and darkness cannot have any fellowship.
ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இருக்க முடியாது.
And that doesn't mean everybody who says they are born again is walking in the light.
ஆகவே மறுபடியும் பிறந்தவன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவனும் ஒளியில நடக்கிறான் என்று பொருள் அல்ல.
To me the test is, I don't have to find out what religion he is.
ஒரு மனிதன் எந்த மதத்தை சார்ந்தவன் என்பதை கண்டுபிடிக்க தேவையில்லை.
Whether he claims to be born again,
அல்லது மறுபடியும் பிறந்திருக்கிறான் என்று சொல்கிறானா இல்லையா என்று பார்க்க தேவையில்லை.
I can be deceived by all this.
இந்த காரியங்கள் எல்லாம் நாம் ஏமாற்றம்.
I want to know, is he walking in the light I am walking in?
நான் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஒளியிலே அவனும் நடக்கிறானா என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டும்.
If he is not walking in the light I am walking in,
நான் நடக்கக்கூடிய ஒளியிலே அவனும் நடக்காத பட்சத்தில்,
even if he claims to be a believer and born again,
நான் விசுவாசி மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட,
I say, I'm sorry, I can't work together with you.
நான் உம்மோடு கூட சேர்ந்து வேலை செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவேன்.
I love you but I disagree with you.
நான் உம்மோடு கூட உம்மை நேசிக்கிறேன், ஆனால் உம்மை ஒத்துக்கொள்கிறது
இல்லை. Your values are the values of darkness.
ஏனென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடுகள் இருளின் மதிப்பீடுகளாக இருக்கிறது.
You know how many hundreds of thousands of believers in the world who say they are born again have got values that are values of darkness?
உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் 1000 10000 ஆன கிறிஸ்தவர்கள் மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்லுகிறவர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடுகள் இருளின் மதிப்பீடுகளாக இருக்கிறது.
Can I yoke together with them and work together to plow the field?
அப்படிப்பட்டவர்களோடு கூட நான் நுகத்திலே பிணைக்கப்பட்டு நான் ஒரு நிலத்தை உழக முடியுமா?
If for example if we have a joint meeting for unbelievers,
ஒரு அவிசுவாசிகளோடு சேர்ந்து ஒரு கூட்டான ஒரு கூட்டம் நடக்கிறது, பொதுக்கூட்டம்,
and he says we must take a collection, and I say no, Jesus never took a collection.
அவர் சொல்லுகிறார் நாம் காணிக்க வசூல் செய்ய வேண்டும் என்று, நான் சொல்கிறேன் இயேசு கிறிஸ்து ஒரு காலம் காணிக்க வசூல் செய்யவில்லை.
What do we do now?
இப்போ என்ன செய்ய போகிறோம்?
Either I compromise and yield to his view,
அவருடைய கருத்துக்கு நான் ஒத்து போய் நான் பின்மாற்றம் அடைந்து ஒத்தவசக்காரனாகலாம்,
or I break away and say you go on your own, I can't work with you.
இல்லாவிட்டால் அவரோடு கூட துண்டித்து விட்டு நீர் உம்முடைய வழியிலே போக வேண்டும், நான் உம்மோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்ல வேண்டும்.
That's what I've decided.
இதைத்தான் நான் தீர்மானித்திருக்கிறேன்.
But a lot of people just yield their convictions.
ஆனால் அநேகர் தங்களுடைய உணர்த்துதலை விட்டு விடுகிறார்கள்.
Live with an unequal yoke with many people.
அநேக மக்களோடு கூட அந்நிய நுகத்திலே பிணைப்படுகிறார்கள்.
I want to warn you to be careful.
ஆகவே நீங்கள் கவனமாக இருக்கும்படி உங்களை எச்சரிக்கிறேன்.
If you come out and be separate,
நீங்கள் வெளியே வந்து பிரிந்திருந்தால்,
the Lord says in verse 18, I'll be a father to you.
நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் என்று தேவன் சொல்கிறார்.
I want to say God has been a fantastic father for me.
எனக்கு ஆண்டவர் அற்புதமான ஒரு தகப்பனாக இருந்திருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்ல
முடியும். It doesn't matter to me if the whole world opposes me.
இந்த முழு உலகமும் என்னை எதிர்த்தாலும் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல.
Leave alone Christendom.
கிறிஸ்தவத்தை விட்டுவிடுங்க.
In addition to Christendom, the whole world opposes me. It makes no difference because I got a father.
கிறிஸ்தவத்தோடு கூட சேர்ந்து முழு உலகமும் என்னை எதிர்க்குமானால் எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். நான் ஒரு அனாதை அல்ல.
God has become a father to me according to this promise because I refuse to fellowship with darkness.
இருளோடு கூட ஐக்கியம் கொள்வதற்கு நான் மறுத்தபடினாலே இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவனுடைய பிதாவாய் மாறி இருக்கிறார்.
Chapter 7 verse 1.
7 அதிகாரம் 1 வசனம்.
We must cleanse ourselves from all defilement of flesh and spirit.
மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்.
And perfect holiness in the fear of God.
தேவ பயத்தோட கூட பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்த கடவோம்.
There's only one way to perfect holiness.
பரிசுத்தத்தை பூர்ணமாக்குவதற்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு.
And that's not in the fear of man but the fear of God.
அது மனித பயத்திலே அல்ல தெய்வ பயத்திலே பூர்ணப்படுத்த வேண்டும்.
Most people have a holiness which is comes through the fear of man.
அநேகருக்கு பரிசுத்தம் எப்படி வருகிறது என்று சொன்னால் மனித பயத்தின் நிமித்தமாய் வருகிறது.
What does that mean?
அதனுடைய பொருள் என்ன?
It means I clean up my external life because I want to impress men.
மனிதர்களை நான் கவர்ச்சிக்க விரும்புகிறபடினாலே என்னுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை மட்டுமே சுத்திகரித்துக் கொள்கிறேன்.
But fear of God means I am concerned about my inner life which only God can see.
தேவன் மட்டுமே காணக்கூடிய உள்ளான வாழ்க்கையிலே நான் பரிசுத்தமாகுவது தேவ பயத்தினுடைய அடையாளம்.
In a simple way that's the difference between fear of man and fear of God.
ஒரு எளிய விதத்திலே தேவ பயத்துக்கும் மனித பயத்துக்கும் இப்படித்தான் வித்தியாசத்தை நாம் சொல்லலாம்.
So he says here the holiness can never be perfect in the fear of man but only in the fear of God.
ஆகவே பரிசுத்தமாகுதலே மனித பயத்தோட கூட நாம் பூர்ணப்படுத்த முடியாது, தெய்வ பயத்தோட கூட தான் பூர்ணப்படுத்த முடியும்.
And he continues with his earlier theme.
மேலே சொல்லப்பட்டதன் அந்த கருப்பொருளையே தொடர்ந்து பேசுகிறார்.
Corinthians.
கொரிந்தியருக்கு சொல்கிறார்.
Look at our testimony.
எங்களுடைய சாட்சியை பாருங்கள்.
Verse 2.
இரண்டாம் வசனம்.
We wronged nobody.
நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை.
We corrupted nobody.
ஒருவனையும் கெடுக்கவில்லை.
We took advantage of nobody.
ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை.
What a testimony for a servant of God.
ஒரு தேவ ஊழியனுக்கு என்ன ஒரு நல்ல சாட்சி பாருங்கள்.
We did not wrong anybody.
நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை.
We did not take advantage of anybody.
யாரையும் சாதகமாய் பயன்படுத்தவில்லை.
We should have that testimony too.
நமக்கும் இப்படிப்பட்ட சாட்சி உண்டாயிருக்க வேண்டும்.
Then he goes on.
பிறகு அவர் சொல்கிறார்.
In chapter 8 and chapter 9.
8 9 அதிகாரங்களிலே
to talk about giving money.
பணத்தை கொடுப்பதை குறித்து பேசுகிறார்.
Money not for himself.
தனக்கென்று பணம் அல்ல.
Paul never in his life asked anybody to support him or his ministry.
பவுல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக தம்மையோ தம்முடைய ஊழியத்தோ தாங்கும்படிக்கு யாரிடத்திலும் பணத்தை கேட்கவில்லை.
All the apostles also had that rule.
மற்ற எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் இதே விதியை தான் பின்பற்றினார்கள்.
They never asked anybody to support them or their ministry.
யாரையுமே என்னையும் என்னுடைய ஊழியத்தையும் தாங்குங்கள் என்று அவர் கேட்கவில்லை.
Jesus also never did that.
இயேசுவும் ஒரு காலம் அப்படி செய்யவில்லை.
In the Old Testament,
பழைய ஏற்பாட்டிலும்
Elijah never did that.
Elijah
never did that.
எலிசாவும் அப்படி செய்யவில்லை.
We don't see anybody doing it.
யாருமே இப்படி செய்வதை பார்க்கவில்லை.
Asking people to support them or their ministry.
தங்களையோ அல்லது தங்கள் ஊழியத்தையோ தாங்க முடியாத ஜனங்களிடத்திலே பணத்தை கேட்பதே இல்லை.
Noah didn't do that in his time when he was building the ark.
நோவா பேழையை கட்டும் பொழுதும் கூட அப்படி யாரிடத்திலும் கேட்கவில்லை.
In fact, in the entire Bible,
சொல்ல போனால் முழு வேதாகமத்திலேயும்
there is not a single case of any man of God asking anyone to support him or his ministry financially.
எந்த ஒரு தேவ மனிதனும் தன்னையோ தன்னுடைய ஊழியத்தையோ தாங்க முடியாய் பண உதவியை கேட்டதாக நாம் பார்க்கவே முடியாது.
This is a habit that has developed in Christendom, particularly in Western countries.
இந்த பழக்கமானது குறிப்பாக மேற்கத்திய நாடுகளிலே ஆரம்பித்த ஒரு பழக்கம்.
கடந்த 200 ஆண்டுகளாக
பல விதமான மேற்கத்திய பழக்கங்கள் குருட்டுத்தனமாக இந்தியாவிலும் பின்பற்றப்படுகிறது.
Because I find lot of Indian servants of God don't have the wisdom to think for themselves.
தாங்களாகவே எண்ணி பார்ப்பதற்கு ஞானம் இல்லாமல் இந்திய ஊழியர்கள் இருக்கிறார்கள்.
Whatever people in America do, they blindly imitate.
அமெரிக்கா ஊழியர்கள் என்ன செய்கிறார்களோ அதை குருட்டுத்தனமாக இவர்களும் காப்பி எடுத்து
செய்கிறார்கள். They start pushing people down there, we start pushing people down here.
அங்கே ஜனங்களை கீழே தள்ளுகிற ஊழியர் நடைபெறுகிறது, இங்கேயும் உடனே அதே போல ஆரம்பித்து
விடுகிறார்கள். The methods they adopt for raising money, people use here for adopting. Adopt here for raising money.
பணத்தை சேர்ப்பதற்காக அங்கே என்ன முறைகளை பின்பற்றுகிறார்களோ அதே முறையை இங்கேயும் பணத்தை சேகரிப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள்.
We need men of God in our land who are not imitators of Western people or any people, but who listen to God and His Word.
நமக்கு மேலை நாட்டுகளுடைய காரியங்களை பார்த்து காப்பி அடிக்கக்கூடிய தேவ மனிதர்கள் அல்ல, ஆனால் தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்கக்கூடிய தேவ மனிதர்கள் தான் நம்முடைய தேசத்திற்கு தேவை.
Paul asked the Corinthians to give money for the poor saints in Jerusalem.
எருசலேமில் இருக்கக்கூடிய ஏழை விசுவாசிகளுக்கு பணத்தை கொடுக்க முடியாக பவுல் கேட்கிறார் கொரிந்தியர்களே.
He says the Philippians have done that.
பிலிப்பியர் இப்படி செய்திருக்கிறார்கள்.
And you should do that too.
நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்.
That's a good thing to do.
இது செய்வதற்கு நல்ல ஒரு காரியம்.
I don't need your help, but help those poor believers over there.
எனக்கு உங்களுடைய உதவி தேவையில்லை, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஏழை விசுவாசிகளுக்கு உதவி செய்யுங்கள்.
There are people who follow these apostolic principles even today.
இன்றைக்கும் இப்படிப்பட்ட அப்போஸ்தல கோட்பாடுகளை பின்பற்றக்கூடிய தேவ ஊழியர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள்.
In our own work, I have followed that principle for more than 40 years.
எங்களுடைய சொந்த ஊழியத்திலே 40 ஆண்டுகளுக்கு அதிகமாக இந்த கோட்பாட்டை நான் பின்பற்றி இருக்கிறேன்.
And it has worked just like it works in the days of the apostles.
அப்போஸ்தலர் நாட்களிலே வேலை செய்தது போலவே இந்த நாட்களிலேயும் இந்த முறையானது அதிகமாக பயனுள்ளதாக இருக்கிறது.
No begging, no borrowing.
யாரிடத்திலும் வாங்குவதில் யாரிடத்திலும் பிச்சை கேட்பதில்,
trusting God completely.
ஆனால் முழுமையாக தேவனிலே நம்பிக்கை வைப்பது.
And if we don't have more money, then of course God doesn't want us to do anything more.
அதிகப்படியான பணம் இல்லை என்று சொன்னால் அதிகப்படியான காரியங்களை தேவன் செய்ய விரும்பவில்லை என்று அர்த்தம்.
And another very important principle which the Lord has taught me.
தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த இன்னும் ஒரு முக்கியமான கோட்பாடு என்னவென்றால்,
40 years in Christian work.
கிறிஸ்தவ ஊழியத்தில் 40 ஆண்டுகளிலே,
is that I should never ask anybody for money for anything if I have money myself in my bank account.
என்னுடைய வங்கி கணக்கிலே பணம் இருக்கிறது என்று சொன்னால் எந்த ஒரு காரியத்திற்காகவும் யாரிடத்திலேயும் பணம் கேட்காமல் இருக்க
கற்றுக்கொண்டார். Because God's work and my work are the same.
ஏனென்றால் தேவனுடைய பணியும் என்னுடைய பணியும் ஒன்றுதான்.
How many preachers and pastors are there who can say I've got money in my bank account, why should I ask anybody else for money?
என்னுடைய வங்கி கணக்கிலே பணம் இருக்கிறது, ஆகவே நான் ஏன் வேறொருவரிடத்திலே பணத்தை கேட்க வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்லுகிறார்கள்?
Aren't they the bride of Christ?
இவர்கள் கிறிஸ்துவின் மனவாட்டி அல்லவா?
Can't they use their money from their bank account for the work of their bridegroom Christ?
தங்களுடைய மனவாளனாகிய கிறிஸ்துவின் பணிக்காக தங்களுடைய பணத்தை இவர்கள் பயன்படுத்த முடியாதா?
Why do they keep that away separately and ask other poor people to give and support them?
ஏனென்றால் ஏன் இந்த பணத்தை தனியாக வைத்துக் கொண்டு ஏழை மக்களை இந்த இதற்கென்று பணம் தாருங்கள் என்று கேட்கிறார்கள்?
This is the hypocrisy and deception in counterfeit Christendom today.
இன்றைக்கு இருக்கக்கூடியதான மாய்மாலமான போலியான ஒரு வெட்டுத்தனமான கிறிஸ்தவம் தான் இது.
பட் பால் நெவர் டிட் தட்.
பவுல் ஒரு காலம் அதை அப்படி
செய்யவில்லை. He didn't ask people to give money when he had money in his own pocket.
அவருடைய பாக்கெட்டிலே பணம் இருக்கும் பொழுது ஜனங்களை பார்த்து ஊழியத்துக்கு பணம் கேட்கவில்லை.
பட் ஹி வாஸ் எ புவர் மேன்.
ஆனால் அவரும் ஒரு ஏழை மனிதனாக இருந்தார்.
He gave what he could.
அவரால் முடிந்த அளவு கொடுத்தார்.
And he says you also can help these poor believers in Jerusalem.
எருசலேமில் இருக்கக்கூடிய ஏழை விசுவாசிகளுக்கு நீங்களும் உதவி செய்யலாம் என்று சொன்னார்.
And he gives the example of Jesus.
இயேசுவின் மாதிரியை அவர்களுக்கு சொல்கிறார்.
2 Corinthians 8:9.
2 Corinthians 8:9.
Though he was rich became poor.
அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவர் தரித்திரரானார்.
That you through his poverty might become rich.
அவருடைய தரித்திரத்தினால நீங்கள் ஐஸ்வர்யாலாக முடிக்க அப்படி செய்தார்.
Well, Jesus was rich in heaven.
இயேசு பரலோகத்திலே ஐஸ்வர்யமானாக இருந்தார்.
And he became poor on the earth.
பூமியிலே அவர் தரித்திரராய் மாறினார்.
So that through his poverty.
அவருடைய தரித்திரத்தின் மூலமாக.
We might become rich in heaven forever.
நாம் என்றென்றைக்கும் பரலோக
இந்த உதாரணத்தை அவர் பயன்படுத்துகிறார்.
மற்ற விசுவாசிகளுக்கு உதவி செய்யும்படியாக உங்களை நீங்களே தாழ்த்தி உங்கள் வாழ்க்கை தரத்தை சற்று குறைப்பதிலே தவறு ஒன்றுமில்லை என்று சொல்கிறார்.
In any case, let me ask you, what is your definition of a rich man?
எப்படி இருந்தாலும் உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு ஐஸ்வர்யவான் என்பதற்கு விளக்கம் என்ன?
Is a rich man one who's got a large bank account?
நிறைய பணத்தை தன்னுடைய வங்கி கணக்கில் வைத்திருக்கிறதான் ஐஸ்வர்யவானா?
In that case, God is not rich because he doesn't have a bank account.
அப்படியானால் தேவன் ஐஸ்வர்யவான் அல்ல, ஏனென்றால் அவருக்கு வங்கி கணக்கு என்றும் ஒன்றும் இல்லை.
No. That's not the definition of rich.
ஐஸ்வர்யத்திற்கு இது ஒரு விளக்கம் அல்ல.
Let me give you a definition of rich.
நான் ஐஸ்வர்யவான் என்பதற்கு ஒரு விளக்கத்தை
கொடுக்கிறேன். From the Bible.
வேதத்திலிருந்து.
In Revelation 3:17 it says to the leader in Laodicea.
வெளிப்படுத்தின விசேஷம் 3:17 லவோதிக்கா தலைவனுக்கு சொல்கிறார்.
You are wealthy.
நீ ஐஸ்வர்யனாய் இருக்கிறாய்.
And you have need of nothing.
உனக்கு ஒரு குறைவும் இல்லை.
That is the definition of a rich man.
இதுதான் ஒரு ஐஸ்வர்யவானுடைய விளக்கம்.
He has need of nothing.
தனக்கு ஒரு குறைவும் இல்லை என்பதுதான்.
That is true of God.
தேவனிடத்தில் இது மெய்யாயிருக்கு.
Why is he wealthy?
ஏன் தேவன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறார்?
He doesn't have a wallet or cash or anything.
அவருக்கு பணப்பையோ அல்லது பணமோ அவருக்கு இல்லை.
He is wealthy because he has need of nothing.
அவருக்கு ஒரு குறைவும் இல்லாத இருக்கிறபடினாலே அவர் ஐஸ்வர்யவானாக இருக்கிறார்.
That is how God makes us also wealthy when we seek God's kingdom first.
நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது இப்படித்தான் தேவன் நம்மையும் ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறார்.
He provides us all our earthly needs.
நம்முடைய பூமிக்குரிய சகல தேவைகளையும் அவர் சந்திக்கிறார்.
He may not make us millionaires.
நம்மை லட்சாதிபதியாய் மாற்றாமல்
இருக்கலாம். But we are rich like this that we have need of nothing.
நமக்கு ஒரு குறைவும் இல்லாதது போல நாம் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம்.
We don't want to live in a grand style.
நாம் ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ தேவையில்லை.
But God gives us enough for our life on this earth.
ஆனால் பூமியிலே நாம் வாழ்வதற்கு தேவையான காரியங்களை தேவன் கொடுக்கிறார்.
And that will definitely be true of anyone who seeks God's kingdom first.
தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிற யாருக்கானாலும் இது மெய்யாகத்தான் இருக்கும்.
In chapter 8 towards the end he says.
8 அதிகாரம் கடைசி பகுதியிலே சொல்கிறார்.
That this money is going to be transported not just by one brother.
இந்த பணமானது ஒரு சகோதரனாலே கொண்டு போகப்படுவதில்லை.
But by at least 2 brothers.
குறைந்தபட்சம் 2 சகோதரர்கள் இந்த பணத்தை கொண்டு போகப் போகிறார்கள்.
3 brothers actually here, Titus plus 2 others.
இங்கே தீத்துவும் அவனோடு கூட இன்னும் 2 உடன் விளையாடுகள் என்று சொல்கிறார். ஏன்?
Even though Titus is a totally honest man.
தீத்து என்பவன் முற்றிலும் ஒரு நல்ல நேர்மையான ஒரு மனிதன்.
We don't want anyone to say something evil about us in the administration of this money. Verse 20.
இந்த பணத்தை கையாளுகிற விதத்திலே வேறு யாரும் எங்களை குறித்து எந்த ஒரு குற்றம் குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து வேலை செய்கிறோம் என்று 20 வசனத்திலே சொல்கிறார்.
And that is why offerings in a church must always be counted by more than one person.
ஆகவே தான் சபையில் இருக்கக்கூடிய காணிக்கை பணத்தை எப்பொழுதுமே குறைந்தபட்சம் ஒரு நபருக்கும் அதிகமான பெயராலே கையாளப்பட வேண்டும்.
It's not because we doubt anyone's honesty.
யாருடைய நேர்மையும் நாம் சந்தேகிக்கிறபடினாலே அல்ல.
It's because of this principle mentioned here in verse 21 of chapter 8.
8 அதிகாரம் 21 சொன்ன அந்த கோட்பாட்டின் நிமித்தமாக.
We have a concern for what is honorable not only in God's side but also in the side of men.
கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமான வேலை செய்ய நாடுகிறோம்.
And in chapter 9
9 அதிகாரம்
we read this wonderful verse.
நர்மையான வசனத்தை வாசிக்கிறோம்.
Two things actually.
இரண்டு காரியங்களை வாசிக்கிறோம்.
ஒன்று sow sparingly verse 6 and you'll reap sparingly sow bountifully and you'll reap bountifully.
சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்.
He's not talking about supporting his ministry.
அவர் தன்னுடைய ஊழியத்தை தாங்குகிற காரியத்தை குறித்து பேசவில்லை.
He is poor brothers.
இந்த ஏழை சகோதரர்கள்.
You help them.
அவர்களுக்கு உதவி செய்யுங்கள்.
God will take care of your needs.
தேவன் உங்களுடைய தேவைகளை பொறுப்படுத்துவார்.
You are miserly towards them, God will be miserly towards you.
அவர்கள் மீது நீங்கள் கஞ்சத்தனமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனும் உங்கள் மீது கஞ்சத்தனமுள்ளவராக
இருப்பார். God treats us as we treat other people.
நாம் மற்ற ஜனங்களை எப்படி நாம் நடத்துகிறோமோ அதே போல தேவன் நம்மையும் நடத்துகிறார்.
Blessed are the merciful, God will be merciful to them.
இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவன் அவர்களிடத்தில் இரக்கமாக இருப்பார்.
In Psalm 18 it says says, with a kind God shows himself kind.
இரக்கமுள்ளவனுக்கு நான் இரக்கமுள்ளவனாய் இருப்பேன் என்று சொல்கிறார்.
And so here also,
இங்கேயும் கூட,
you are large hearted toward them, God will be large hearted towards you.
அவர்கள் மீது நீங்கள் பரந்த ஒரு இருதயம் கொண்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனும் உங்கள் மீது அப்படியே இருப்பார்.
Jesus said, give and it will be given to you.
கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆனால்
this is not according to the letter. Some people have taken it according to the letter.
ஒரு சிலர் எழுத்தின்படியா இதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது எழுத்தின்படியானதல்ல.
Because you take it according to the letter, you are doing business with God.
நீங்கள் எழுத்தின்படி எடுத்தால் நீங்கள் தேவனோடு கூட வியாபாரம் பண்ணுகிறீர்கள்.
Holding him to a contract.
அவரோடு கூட ஒப்பந்தம் செய்கிறது போல.
God, you said if I give, you'll give me 100-fold.
ஆண்டவரே, நான் உமக்கு கொடுத்தால் 100% எனக்கு கொடுப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர்.
I have given 100 rupees.
இப்போ நான் 100 ரூபாய் கொடுக்கிறேன்.
You have to give me back 10,000 rupees according to this contract.
ஒப்பந்தத்தின்படி 10,000 ரூபாய் திரும்பி தர வேண்டும்.
You'll get zero.
உங்களுக்கு பூஜ்யம் தான் கிடைக்கும்.
God is not here to do business with us.
தேவன் நம்மோடு கூட வியாபாரம் செய்ய முடியாது இல்லை.
God loves a cheerful giver, verse 7.
ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய்
இருக்கிறார். God doesn't want anybody to do business with him or to be forced to do something.
ஏதோ ஒரு காரியத்தை தேவனுக்கு கொடுப்பதற்கு கட்டாயப்படுத்தவும் தேவன் விரும்பவில்லை. அதே சமயத்தில் அவரோடு கூட வியாபாரம் பண்ணவும் தேவன் விரும்பவில்லை.
He says that we must give cheerfully.
நாம் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார்.
That's what he wants us to do.
நாம் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று அவர்
விரும்புகிறார். And if we give cheerfully,
நாம் உற்சாகமாய் கொடுத்தால்,
he is able to make all grace abound towards us, verse 8.
எட்டாம் வசனத்திலே பார்க்கிறது போல சகல கிருபையையும் நமக்கு பெருக செய்வார்.
And we will always have an all sufficiency, verse 8, for everything in life.
நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான எல்லா காரியங்களுக்கும் எப்பொழுதும் நாம் சம்பூர்ணமடையவளாய் இருப்போம்.
Verse 8 is one of the most fantastic verses about the grace of God in the whole Bible.
முழு வேதாகமத்திலேயும் தேவனுடைய கிருபையை குறித்தான அற்புதமான ஒரு வசனம் தான் இந்த எட்டாம் வசனம்.
7 times it speaks about everything or all as superlatives.
எல்லாவற்றிலேயும் என்று சொல்லி 7 முறை இந்த இடத்திலே வாசிக்கிறோம்.
So he says,
ஆகவே அவர் சொல்கிறார்,
give cheerfully,
உற்சாகமாய் கொடுங்கள்,
and help those other people,
மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறார்.
Then in chapter 10,
10 அதிகாரம்,
we see something quite amazing.
வியக்கத்தக்கதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம்.
These people did not respect Paul.
இந்த ஜனங்கள் பவுலுக்கு மதிப்பு செய்யவில்லை.
That is the reason why they were so carnal.
ஆகவே தான் அவர்கள் மாம்சிகமான கிறிஸ்துவாய் இருக்கிறார்கள்.
He says, some of you regard us as if we are walking according to the flesh, verse 2.
இரண்டாம் வசனத்தில் எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவள் என்று சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
Imagine there were some people in Corinth who accused Paul of being a carnal Christian.
கற்பனை செய்து பாருங்கள், கொரிந்து சபையில் ஒரு சிலர் பவுலை பார்த்து நீங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவள் என்று சொல்கிறார்கள்.
That explains why those Corinthians were in such a pathetic spiritual condition.
இந்த கொரிந்து சபையின் மக்கள் பரிதாபமான கிறிஸ்தவ நிலையில் இருப்பதற்கு இதுதான் காரணம் என்று நாம் அறிகிறோம்.
They could not honor a servant of God whom God was honoring.
தேவன் கனம் பண்ணுகிற ஒரு மனிதனை இவர்களால் கனம் பண்ண முடியவில்லை.
Let me tell you.
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Everybody who calls himself a servant of God is not a servant of God.
தேவ ஊழியர் என்று தன்னை அழைத்துக் கொள்கிற எல்லாருமே தேவ ஊழியர்கள் அல்ல.
But here and there you see a genuine servant of God.
ஆனால் இங்கேயும் அங்கேயுமாய் உண்மையுள்ள தேவ ஊழியர்களை பார்க்கிறீர்கள்.
Honor those whom God honors.
தேவன் கனம் பண்ணுகிறவர்களை நீங்கள் கனம் பண்ணுங்கள்.
It will go well with you.
அது உங்களுடைய வாழ்க்கையிலே நன்றாக செம்மையாக நடக்கும்.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Welcome once again to Words of Life.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We turn today to 2 Corinthians chapter 10.
இன்றைக்கு நாம் 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம்.
Here Paul is speaking to the Corinthians who despised him.
தன்னை அற்பமாய் எண்ணின கொரிந்தியருக்கு இங்கே பவுல் பேசுகிறார்.
And he says, you think that I am walking according to the flesh, verse 2.
இரண்டாம் வசனத்திலே எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
That's because I humble myself and mingle with you freely.
அது ஏன் என்று சொன்னால் நான் என்னை நானே தாழ்த்தி உங்களோடு கூட சுதந்திரமாய் விடுதலையாய் நான் பழகுகிறேன்.
And who did the Corinthians appreciate?
பின்னர் கொரிந்தியர் யாரை மெச்சி பாராட்டுகிறார்கள்?
Another type of preacher.
இன்னொரு விதமான பிரசங்கி.
Described in chapter 11, verse 20.
11 அதிகாரம் 20 வசனத்திலே சொல்லப்பட்டதான ஒரு பிரசங்கி.
Someone who enslaves them.
அவர்களை சிறையாக்குகிற ஒருவன்.
Devours them, that means takes away all their money.
பட்சிக்கிற ஒருவன், அதாவது அவர்களை பணத்தெல்லாம் பிடுங்கிக் கொள்கிறவன்.
Takes advantage of them.
அவர்களை கைவசப்படுத்துகிறவன்.
Exalts himself over them like some royalty or film stars.
ஒரு சினிமா நட்சத்திரத்தை போல ராஜரிக வம்சத்தை சேர்ந்தவனை போல தன்னைத்தானே உயர்த்துகிறவன்.
And insults them by hitting them in the face.
முகத்திலே அரைந்து அதை அவர்களை நிந்திக்கிறவன்.
And Paul says in a sarcastic way, to my shame I must say, we don't do all those things. We are weak by comparison.
வேடிக்கையாக பவுல் இங்கே சொல்லுகிறார், நாங்கள் அவர்களை பார்க்கும்பொழுது நாங்கள் பலவீனர் என்று சொல்கிறார்.
You know, the many, many Christians do not know how to appreciate genuine servants of God.
உண்மையான தேவ ஊழியர்களை எப்படி கனப்படுத்துவது என்று அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள்.
And that is the reason for their own shallow spiritual condition.
அவருடைய ஆழமற்ற கிறிஸ்தவ நிலைமைக்கு இதுதான் காரணம்.
And here we see one big reason why the Corinthians were carnal.
இங்கே கொரிந்து சபை மக்கள் மாம்சமானவர்களாக இருந்ததற்கு ஒரு காரணத்தை நாம் இங்கே பார்க்கிறோம்.
They respected the wrong type of preachers.
தவறான பிரசங்கியார்களுக்கு கனம் கொடுத்தார்கள், மதிப்பு கொடுத்தார்கள்.
Exactly the problem in Christendom today.
இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தினுடைய பிரச்சனை இதுவேதான்.
They don't know how to recognize and honor genuine servants of God who are interested in their welfare.
அவருடைய நலத்திலே விருப்பம் கொண்டிருக்கிறதான மெய்யான உண்மையான தேவ ஊழியர்களை கனப்படுத்துவது எப்படி என்பதை அறியாது இருக்கிறார்கள்.
They honor those who take advantage of them and impress them with their powerful personalities.
அவருடைய வலிமையான ஆள் தத்துவத்தின் மூலமாய் கவர்ந்து இழுக்கக்கூடிய இவருடைய பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஊழியக்காரர்களை தான் கனம் பண்ணுகிறார்கள்.
Paul said in an earlier letter, he said, I don't care what you think about me.
என்னை குறித்து நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் என்பதை குறித்து நான் பொருட்படுத்துவதில்லை என்று இதற்கு முந்தின நிருபத்தில் சொல்லுகிறார்.
God bore witness to him mightily, so what did it matter what the Corinthians thought about him?
வல்லமையாக தேவன் அவருடைய ஊழியத்துக்கென்று சாட்சி பகர்ந்தார். ஆகவே கொரிந்து சபை மக்கள் என்ன எண்ணினால் என்ன?
And he said, even if you think we are walking according to the flesh.
நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தாலும்.
2 Corinthians 10 verse 3
இரண்டு கொரிந்தியர் 10 அதிகாரம் 3
வசனம். We don't fight with fleshly weapons like other people.
மற்றவர்களை போல நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல.
We don't come and take advantage of you like other preachers.
மற்ற பிரசங்கியர்களை போல உங்களை வந்து சாதகமாய் பயன்படுத்திக் கொள்வதில்லை.
The weapons of our warfare are not of the flesh.
எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவை இராமல்
but divinely powerful for the destruction of fortresses.
அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது.
So there are fortresses that need to be destroyed.
நிர்மூலமாக்கப்பட வேண்டிய அரண்கள் இருக்கிறது.
Where are these fortresses?
இந்த அரண்கள் எங்கே காணப்படுகிறது?
They are not physical fortresses.
அவர்கள் எல்லாரும் சரீர பிரகாரமான இயற்கையான அரண்கள் கிடையாது.
They are thoughts, verse 5.
ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம், அவைகள் எண்ணங்கள் அல்லது சிந்தனைகள்.
In our mind,
நம்முடைய மனதிலே,
the carnal way in which we have spent so many years of our life,
எத்தனையோ ஆண்டுகளாக மாம்சீகமாக நம்முடைய வாழ்க்கையை செலவழித்திருக்கிறோமே,
has made us build certain fortresses in our mind.
நம்முடைய மனதிலே அவைகள் பெரிய அரண்களை கட்ட வைத்திருக்கிறது.
Inside those fortresses we protect our carnal way of thinking.
அந்த அரண்களுக்கு மத்தியிலே மாம்சீகமாய் நாம் எண்ணுகிற அந்த சிந்தனையை நாம் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறோம்.
We think certain sins are not serious.
சில பாவங்கள் சீரிய பாவங்கள் அல்ல என்று எண்ணுகிறோம்.
And if those fortresses are not destroyed,
இந்த அரண்கள் கெடுக்கப்படவில்லை என்று சொன்னால்,
we will never be able to have a renewed mind to understand God's will.
ஒரு காலம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு புதிதாக்கப்பட்ட மனம் நமக்கு கிடைக்காது.
The Bible says in Romans 12:2, solely through the renewal of our mind we can know God's will.
நம்முடைய மனம் புதிதாக்கப்படுகிறதுனாலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்தில்
வாசிக்கிறோம். How can that happen if there are fortresses of carnal thinking established through many years?
அநேக ஆண்டுகளாக கட்டப்பட்டதான மாம்ச சிந்தின் மூலமாய் வரக்கூடிய அரண்கள் இருக்கும் பொழுது எப்படி அது நடக்க முடியும்?
It says here we have to destroy those speculations and lofty things.
இந்த அரண்களை நாம் நிர்மூலமாக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
And every single thought inside that fortress must be caught and brought to the obedience of Christ.
அந்த அரண்களுக்குள்ளே இருக்கக்கூடியதன ஒவ்வொரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி அதை சிறைப்படுத்த வேண்டும்.
And we have to punish all disobedience in our thinking.
நம்முடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய சகல கீழ்ப்படியாமையும் நாம் தண்டிக்க வேண்டும்.
And then he goes on to say,
பிறகு அவர் சொல்கிறார்,
this is a very important area.
இது மிக முக்கியமான ஒரு பகுதி.
Because we can never be spiritual if our thinking patterns are not spiritual.
நம்முடைய சிந்திக்கிற விதமானது ஆவிக்குரியதாய் மாறாவிட்டால் நாம் ஆவிக்குரியவர்களாய் மாற முடியாது.
Spirituality begins when in our mind.
ஆவிக்குரிய தன்மை என்பது முதலாவது நம்முடைய மனதிலே தான்
ஆரம்பிக்கிறது. Where the Holy Spirit changes our way of thinking.
நாம் சிந்திக்கிற விதத்தை பரிசுத்த ஆவியானவர் அங்கே மாற்றுகிறார்.
Makes us think like God thinks.
தேவன் எண்ணுகிறது போல நம்ம எண்ண வைக்கிறார்.
And then transforms us into the likeness of Christ.
அதற்கு பிறகு கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக நம்மை மறுரூபப்படுத்துகிறார்.
That's why the destruction of these fortresses is so important.
ஆகவே தான் இந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறது மிக முக்கியமாக இருக்கிறது.
Now here is another place where we read of how they despised Paul.
இந்த இடத்திலே மீண்டும் எப்படி பவுலை அற்பமாய் எண்ணினார்கள் என்று கீழே வாசிக்கிறோம்.
Verse 10.
10 வசனம்.
They said this Paul's personal presence is unimpressive and his speech is contemptible.
பவுலுடைய சரீர தோற்றம் பலவீனமாக இருக்கிறது, அவருடைய வசனம் அற்பமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்.
They never thought of the mighty anointing that was upon him.
அவர் மீது இருந்ததான வல்லமையான அபிஷேகத்தை யாரும் எண்ணி பார்க்கவில்லை.
They saw how tall is he.
அவர் எவ்வளவு உயரமாக இருக்கிற மனுஷன் என்று பார்த்தார்கள்.
Tradition tells us that Paul was less than 5 feet tall.
5 அடிக்கும் குறைவாய்த்தான் பவுல் உயரமாக இருந்தார் என்று பாரம்பரியம்
சொல்கிறது. He was shorter than most women.
அநேக ஸ்திரிகளை காட்டிலும் குள்ளமாக இருந்தார் என்று பார்க்கிறோம்.
Thin,
ஒல்லியாயிருந்தார்.
பால்ட்,
வழுக்கு தலையாயிருந்தார்.
வித் அ ஹுக் நோஸ்,
அவர் ஒரு நீண்ட கூர்மையான ஒரு மூக்கு கொண்டிருந்தார்.
Not at all good looking.
அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்கதான ரூபம் இல்லை.
He was not like some film star like today's preachers.
இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமா நட்சத்திரங்களைப் போல பிரசங்கியார் அவர் இல்லை.
He did not win people through his personality.
தன்னுடைய ஆள் தன்மையினாலே யாரையும் கவர்ந்து இழுக்கவில்லை.
Because what they said was correct. His personal presence is unimpressive.
இவர்கள் சொன்னது சரிதான். அவருடைய தனிப்பட்ட தோற்றமானது கவர்ச்சி அற்றதாக இருந்தது.
And he did not use great eloquence in his speech also.
அதே போல தன்னுடைய சொற்பொழிவிலே அவர் மக்களை கவரவில்லை.
His speech also is contemptible, it says in verse 10.
பத்தாம் வசனத்திலே அவருடைய சொற்பொழிவும் கூட அற்பமாய் எண்ணப்படுகிறதா இருந்தது என்று சொல்கிறார்.
Can God use such a man?
தேவனால் இப்படிப்பட்ட மனிதனை பயன்படுத்த முடியுமா?
God use such a man more than anybody else in his generation.
தம்முடைய சந்ததியிலே வேறு எந்த மனிதனை காட்டிலும் அதிகமாக தேவன் இவரைத்தான் பயன்படுத்தினார்.
Because he could never get any glory for what God did.
ஏனென்றால் தேவன் செய்த காரியங்களுக்காக இவருக்கு எந்த மகிமையும் கிடைக்கவில்லை.
So the Corinthians were the losers by not respecting Paul.
ஆகவே பவுலுக்கு மதிப்பு செலுத்தாமல் மரியாதை செலுத்தாமல் கொரிந்து சபையினர் தான் இழந்தவர்களாக
காணப்படுகிறது. Another thing we notice about Paul.
பவுலை குறித்து இன்னொரு காரியத்தை நாம் கவனிக்கலாம்.
That he did not go beyond his boundaries.
அவருடைய எல்லைக்கு எல்லை தாண்டி செல்லாமல் இருக்கிறவர்.
He speaks here about a boundary in verse 13, a sphere that God has appointed for him.
13ஆம் வசனத்திலே தேவன் எங்களுக்கென்று கொடுத்ததான ஒரு அளவு பிரமாணம் அல்லது எல்லை என்று சொல்கிறார்.
He says, I'll only boast about that sphere.
அந்த ஒரு கட்டத்துக்குள்ளாகத்தான் நான் மேன்மை பாராட்டுவேன் என்று
சொல்கிறார். I'm not going to boast about anything beyond that sphere.
அந்த எல்லையை தாண்டி உள்ள காரியங்களிலே நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்.
Then he goes on in chapter 11.
11ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார்.
This is quite an amazing chapter.
இது மிகவும் அருமையான ஒரு அதிகாரம்.
To these people who despised him.
தன்னை அற்பமாய் எண்ணின இந்த ஜனங்களுக்கு.
He says, okay, I'll try to prove to you how I'm an apostle.
நான் ஒரு அப்போஸ்தலன் என்பதை இப்பொழுது நான் நிரூபிக்கிறேன் என்று சொன்னார்.
He was not interested in showing off that he was an apostle.
தான் ஒரு அப்போஸ்தலன் என்பதை காண்பிக்கப்படிலே அவருக்கு விருப்பமில்லை.
His burden in wanting to establish that he was an apostle was only so that they would take what he wrote as authoritative from God.
இவர் எழுதின காரியங்களை தேவனே தேவனுடைய அதிகாரத்தின்படி எழுதினார் என்பதை ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் அப்போஸ்தலன் என்பதை விளங்க செய்யும்படியாக விருப்பம்
கொண்டிருந்தார்.
அந்த நாட்களிலே புதிய ஏற்பாடு என்ற புத்தகம் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்
கொள்ளவில்லை.
இந்த கடிதங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருந்தாலும் இதை சிறிய முறையிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை.
So Paul wanted them to take it seriously.
ஆகவே பவுல் இவைகளெல்லாம் சிறிய முறையிலே கொரிந்தியர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்.
So he says, I have to defend my apostleship.
ஆகவே என்னுடைய அப்போஸ்தலத்துவத்தை நான் இப்பொழுது விளங்க செய்ய வேண்டும் என்று சொல்கிறான்.
He begins by saying, I am a bit afraid for all of you.
நான் உங்களை பார்த்து நான் பயப்படுகிறேன் என்று முதலாவது சொல்கிறான்.
Because 2 Corinthians 11,
2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம்
verse 3,
3ஆம் வசனம்
2 and 3,
2 3 வசனங்கள்.
I brought you to Christ and engaged you as a virgin to marry Christ.
நான் உங்களை கிறிஸ்து ஒன்றை கொண்டு வந்து கற்புள்ள கன்னியாக அந்த கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்திருக்கிறேன் என்று சொல்கிறான்.
But I fear that the devil is going to deceive you just like he deceived Eve.
ஏவாளை வஞ்சித்தது போல பிசாசு உங்களையும் வஞ்சித்து விடுவானோ என்று பயந்திருக்கிறேன்.
And instead of having a simple pure devotion to Christ,
கிறிஸ்துவின் மீது நல்ல எளிமையான ஒரு பக்தியை வைப்பதற்கு பதிலாக
you're going to get taken up with so many other things.
நீங்கள் இன்னும் பல காரியங்களாலே ஈர்க்கப்பட போகிறீர்கள்.
Because he says,
ஏனென்றால்
somebody else comes and preaches another type of Jesus.
வேறு ஒருவர் வந்து வேறொரு இயேசுவை பிரசங்கித்தால்
and they come and give you another spirit by laying hands on you
alladhu ungal meedhu thalaiyile kai veithu vera oru aaviyai ungalku koduthal
and they preach another gospel about earthly things and not about heavenly things
paralogathin kaaryangalai patri alladhabadi bhoomikkuriya kaaryangalai patri suvisheshathai ungalku prasangithal
and what do you do
neenga enna seivirgal
you accept it beautifully hey this is the truth of god
idhu dhaan devudaiya sathyam endru neengal santoshama yetrukondirupeergal
he says I'm not less than any apostle verse 5
maga pradhana apostolarum naan ondilum kuraiyullavan alla endru enugiren endru solugirar.
You may think that I can't speak properly.
நான் சரியாக பேச முடியாது என்று எண்ணுகிறீர்கள்.
But as far as knowledge of the word is concerned,
தேவனுடைய வார்த்தை சுவிசேஷம் என்று வரும்பொழுது
I know.
எனக்கு தெரியும்.
I'm not unskilled in knowledge of God's word, he says.
தேவனுடைய வார்த்தையிலே நான் கல்லாதவன் அல்ல என்று சொல்கிறார்.
What is my mistake?
என்னுடைய தவறு என்ன?
I did not act like these big kings, preachers.
இந்த பெரிய ராஜாக்களைப் போல இருக்கக்கூடிய பிரசங்கியாரைப் போல நான் நடந்துகொள்ளவில்லை.
I humbled myself before you.
உங்களுக்கு முன்பாக நான் தாழ்த்தினேன்.
I preached the gospel of God verse 7 without any charge to you.
உங்களிடத்தில் இலவசமாய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன்.
Some other churches in Macedonia supported me.
மக்கெதோனியா சபையிலே இருக்கிறவர்கள் என்னை தாங்குகிறார்கள்.
And I did not take any money from you.
உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு சம்பளத்தையும் நான்
பெற்றேன். When I was with you, I was not a burden to anybody in your church.
நான் உங்களோடு கூட இருந்த பொழுது யாருக்கும் நான் பாரமாக இருக்கவில்லை.
Some brothers came from Macedonia and helped me.
மக்கதோனியாவிலிருந்து ஒரு சில சகோதரர்கள் வந்து என் குறைவை நிறைவாக்கினார்கள்.
இஸ் திஸ் சம்திங் டு பி ப்ரவுட் அபவுட்?
இதை குறித்து பெருமை பாராட்டக்கூடிய காரியம்.
ஐ அம் செல்ஃப் சப்போர்ட்டிங்.
நான் என்னை நானே தாங்கிக் கொள்கிறேன்.
தட் ஐ டோன்ட் ரிசீவ் எனி மணி ஃப்ரம் யூ கொரிந்தியன்ஸ்.
கொரிந்தியரே, உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு சம்பளத்தையும் நான் பெறவில்லை.
ரிமெம்பர், திஸ் இஸ் பால் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட்.
பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பவுல் எழுதுகிறார்.
And what does he say?
அவர் என்ன சொல்கிறார்?
He says, as the truth of Christ is, verse 10, nobody is going to stop this boasting of mine in these regions.
இந்த திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று சொல்லி என்னுள்ள கிறிஸ்துவின் சத்தியத்தை கொண்டு சொல்கிறேன்.
This is not carnal boasting.
இது மாம்சிகமான மென்மை பாராட்டுதல்.
It is spiritual boasting.
இது ஆவிக்குரிய மென்மை பாராட்டுதல்.
And why does he do it?
அவர் செய்கிறார்.
He says, I'll tell you the reason why I'm doing it.
நான் செய்வதற்குரிய காரணத்தை
சொல்கிறேன். Not because I don't love you that I don't receive your gifts.
உங்களை நான் நேசிக்காதபடினாலே உங்களை வெகுமதியை பெறுவதில்லை என்று சொல்லுவதில்லை.
No.
இல்லை.
It's because there are so many preachers out there who are preaching just for money.
பணத்துக்காக பிரசங்கிக்கக்கூடிய எவ்வளவு பிரசங்கங்கள் அங்கே வெளியே காணப்படுகிறார்கள்.
And they say, we are also serving the Lord like Paul.
பவுலை போல நாங்களும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள்.
Paul wants to show through not taking money that I belong to a different category than those people.
நான் அந்த ஜனங்களை காட்டிலும் வேறொரு கூட்டத்தை சேர்ந்தவன் என்பதை விளங்க காண்பிக்கும்படியாக பவுல் யாரிடத்திலும் சம்பளம்
பெறவில்லை.
எங்களை விரோதிக்கு சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை மேன்மை பாராட்டுகிற விஷயத்திலே நான் இப்படி செய்வேன் என்று
சொல்கிறேன்.
பொருள் என்ன?
They are also serving the Lord like me.
என்னை போலவே இவர்களும் நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று மேன்மை
பாராட்டுகிறார்.
ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. அவர் உங்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக் கொள்கிறாரோ நான் உங்களிடத்திலிருந்து பெறுவதில்லை.
ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தேம் அண்ட் யூ.
ஆகவே எனக்கும் அவர்களுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது.
But people are so evil.
ஆனால் ஜனங்கள் தீமையானவர்களா இருக்கிறார்.
That if there's a preacher who doesn't collect money,
பணத்தை வசூல் செய்யாத ஒரு பிரசங்கியா இருந்தால்
immediately they'll say, oh, that's because he's so rich.
உடனே அவர்கள் என்ன சொல்வார்கள்? அவர் பணக்காரராக இருக்கிறார், ஆகவே ஆகவே தான் என்று
சொல்கிறார்.
அவர் தேவனை நம்புகிறபடி
he doesn't want to be a bad testimony in India.
இந்தியாவிலே ஒரு மோசமான சாட்சியம் இருக்கக்கூடாது என்பதனாலேதான்.
Didn't want to be a bad testimony in the regions of Achaia.
அகாயா திசைகளிலே ஒரு கெட்ட சாட்சியம் இருக்கக்கூடாது என்று பவுல் விரும்புகிறார்.
He says, these are the people who take money from you, verse 13, are false apostles.
இப்படி உங்களிடத்திலிருந்து பணத்தை பெறுகிறவர்கள் எல்லாருமே கள்ள அப்போஸ்தலர்கள்.
Deceitful workers.
கபடமுள்ள வேலையாட்கள்.
Disguising themselves as apostles of Christ.
கிறிஸ்துவின் அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்கள்.
He says, even Satan comes as an angel of light.
சாத்தானும் கூட ஒளியின் தூதருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு
வருவார். So his servants will come as servants of righteousness.
ஆகவே அவனுடைய ஊழியக்காரர்கள் நீதியின் ஊழியக்காரர்களைப் போல வருவார்கள்.
And so he says,
அவர் சொல்கிறார்,
many people boast according to the flesh, verse 18.
பதினெட்டாம் வசனத்தில் அநேகர் மாம்சத்தை கேட்டபடி மென்மை பாராட்டுகிறார்கள்.
And you bear all of them.
நீங்கள் அவர்களெல்லாம் சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்கள்.
So he says, let me also boast.
நானும் மென்மை பாராட்டட்டும்.
These people take advantage of you, slap you in the face, verse 20.
20th vasanathile ivargal ungalai seriyaakki kolugirargal, ungal kannathile araigirargal.
Okay, he says, now I'll boast. Listen
to me. Ippozhudhu naan menmai paarattugiren, kavaniyunga.
Not just in the fact that I don't take money from you.
Ungalidathinda panathai naan peruvathile endru naan mattum menmai paarattugiren.
How can I say I'm a servant of Christ, he says.
Naan kristuvukku ooliyakaran endru eppadi naan solluven?
Bear with me.
என்னோடு கூட பொறுத்துக் கொள்ளுங்கள் சற்று.
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
He says in verse 23.
23rd வசனத்தில் சொல்கிறார்.
I have been in prison much more than those people.
நான் எல்லாரைக் காட்டிலும் அதிகமாக காவலிலே வைக்கப்பட்டவன்.
He doesn't say, look at the degrees after my name. I'm a greater servant of God than them.
என்னுடைய பெயருக்கு பின்னாக வரக்கூடிய பட்டங்களை பாருங்கள், அவர்களைக் காட்டிலும் நான் மேன்மையான தேவ ஊழியர் என்று சொல்லவில்லை.
That is the folly of people in the 20th and 21st century.
20ஆம் 21ஆம் நூற்றாண்டிலே இருக்கக்கூடிய மக்களுடைய புத்தியினம் இதுதான்.
See what he says.
இவர் என்ன சொல்கிறார்?
I've been in prison more than them.
அவர்களைக் காட்டிலும் அதிகமாக காவலிலே
வைக்கப்பட்டவன். So many times I can't even count.
நான் என்ன கூட முடியாத அளவுக்கு அதிகமாய் அடிபட்டவன்.
Often in danger of death.
அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன்.
195 stripes I received on my back.
என்னுடைய முதுகிலே 195 அடிகளை நான் வாங்கிக் கொண்டேன்.
Beaten with rods so many times.
அநேக சமயங்களில் மிளார்களால் அடிபட்டேன். கல்லெறியுண்டேன்.
Shipwrecked.
கப்பற்சேதத்தில் இருந்தேன்.
24 hours I was in the water.
24 மணி நேரம் தண்ணீரிலே கடந்து தத்தளித்தேன்.
And so many dangers in my travels and rivers and robbers and so many things.
என்னுடைய பிரயாணங்களிலே ஆறுகளிலே கள்ளர்களால் வந்தது நிமித்தமாய் பல மோசங்கள் எனக்கு நடந்தது.
Many times no sleep, verse 27.
27ஆம் வசனத்திலே கண் விழிப்புகளிலே இருந்தேன், தூங்க முடியாமல் இருந்தேன்.
Sometimes fasting.
சில சமயத்திலே உபவாசம்.
Sometimes no money for food.
சில சமயத்திலே பசியாய் இருந்தேன், ஆகாரம் வாங்குவதற்கு பணம்
இல்லை.
இரண்டுமே இங்கே சொல்லப்பட்டது.
Fasting sometimes and sometimes no money to buy food.
சில சமயத்திலே உபவாசம், சில சமயத்திலே ஆகாரம் வாங்குவதற்கு காசு இல்லை.
And sometimes shivering in the cold because I don't have a blanket.
எனக்கு ஒரு போர்வை இல்லாதபடியாலே குளிரிலே நடுங்கி கொண்டிருந்தேன்.
Is this the picture of one of these rich preachers?
இன்றைக்கு இருக்கக்கூடிய பணக்கார பிரசங்கருடைய கதை இப்படி இருக்கிறதா? இல்லை.
This is a different type of person.
இவர் ஒரு வித்தியாசமான ஒரு நபர்.
Altogether different type of person.
முற்றிலுமாய் வித்தியாசமான ஒரு நபராயிருந்தார்.
And he says,
அவர் சொல்கிறார்,
வாட் இஸ் தி பிகெஸ்ட் பர்டன் ஆஃப் இன் மை லைஃப்,
என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இருக்கக்கூடிய பெரிய பாரம் என்ன?
Verse 28, the daily pressure of concern for all the churches.
நாள்தோறும் சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை அழுத்துகிறது.
He's trying to defend his apostleship.
தன்னுடைய அப்போஸ்தலத்துவத்தை நிரூபிக்க பார்க்கிறார்.
These the type of things you should say.
இவைகளெல்லாம் தான் சொல்லித்தான் நிரூபிக்க வேண்டுமா?
He humbles himself.
அவர் தன்னைத்தானே
தாழ்த்துகிறார். And look at this.
இங்கே பாருங்க.
Look at his humility.
அவருடைய தாழ்மையை பாருங்க.
I was in Damascus, verse 32.
32 வசனத்தில் தமஸ்கு பட்டணத்திலே நான் இருந்தேன்.
That is recorded in Acts chapter 9.
இது அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
And the king locked the gate and was going to capture me.
அந்த ராஜா என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்கு பட்டணத்தை காவல் வைத்து காத்தார்.
This is Acts chapter 9.
இது அப்போஸ்தலர் 9 அதிகாரம்.
You know what happened in the immediate previous chapter, chapter 8?
8 அதிகாரத்திலே, அதற்கு முந்தைய அதிகாரத்தில் என்ன நடந்தது தெரியுமா?
God lifted Philip by his body and took him out of the desert.
Philip
brought him to the place where he should come.
Philip way அந்த வனாந்தரத்திலிருந்து சரீர பிரகாரமாக அப்படியே ஆவியானவர் தூக்கி அவன் எங்கே வர வேண்டுமோ அங்கே கொண்டு வந்தார்.
That was not a very urgent thing. He could have walked also.
அது அவ்வளவு உடனடியாக செய்யப்பட வேண்டிய காரியம் அல்ல. அவன் நடந்தும் கூட சென்றிருந்திருக்கலாம்.
There was a need for someone to be lifted out like that. It was Paul when he was locked up in Damascus.
இப்படி ஒருவர் தூக்க சரீர பிரகாரமாக தூக்கப்பட வேண்டும் என்று இருக்குமேயானால் அவர் பவுல் தான். ஏனென்றால் அவர் பவுல் தமஸ்குவிலே சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்.
Everybody knew what happened in Acts chapter 8 at that time.
அந்த நாட்களிலே அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் என்ன நடந்தது என்று எல்லாம் அறிந்திருந்தார்கள்.
Now if something like that had happened to Paul, Paul could have said, see, here I am an apostle.
இப்படி ஒரு சம்பவம் பவுலுக்கு நடந்திருந்தால் பாருங்கள், நான் தான் ஒரு அப்போஸ்தலன் என்று மென்மை
பாராட்டியிருப்பேன்.
ஆனால் அவருடைய தாழ்மையை பாருங்கள்.
Nothing like that happened to me.
அது போல ஒன்றும் எனக்கு நடக்கவில்லை.
They put me in a basket and lowered me through the window, verse 33.
என்னை ஒரு கூடையிலே வைத்து ஜன்னலிலிருந்து மதில் வழியாக கீழே இறக்கி விட்டார்கள்.
So what type of boasting is Paul saying?
பவுல் எந்த விதமான மேன்மை பாராட்டுதல் இங்கே சொல்கிறார்?
Is this the mark of a great apostle to be lowered in a basket through a window?
ஒரு கூடையிலே வைத்து ஜன்னல் வழியாக இறக்கி விடக்கூடியதுதான் ஒரு அப்போஸ்தலனுக்குரிய அடையாளமா?
God humbles his servants.
தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை தாழ்த்துகிறார்.
He protects them.
அவரை பாதுகாக்கிறார்.
But it's not always through spectacular miracles.
ஆனால் எப்பொழுதுமே விசித்திரமான அற்புதங்களை செய்து அல்ல.
In chapter 12,
12 அதிகாரத்திலே
Paul says, okay, I'll tell you something more of my boasting.
என்னுடைய மேன்மை பாராட்டுதல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார்.
In a foolish way.
புத்தியினமாய் சொல்கிறேன்.
He says, what about visions and revelations?
வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் குறித்து என்ன?
These people are always talking about visions and angels they have seen every week.
ஒவ்வொரு வாரமும் இவர்கள் எல்லாரும் நான் தூதனை பார்த்தேன், தரிசனத்தை பார்த்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
I've also had experiences like that.
எனக்கும் கூட இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டாயிருந்தது.
The only difference between me and them is I don't talk about it.
ஒரே ஒரு வித்தியாசம் எனக்கும் அவர்களுக்கும் என்னவென்றால் நான் அதை குறித்து பேசுவதில்லை.
He says 14 years ago.
14 ஆண்டுகளுக்கு
முன்பு. He's referring to himself.
அவர் தன்னை குறித்தே இங்கே சொல்கிறார்.
I was taken up to the third heaven.
நான் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன்.
Shall I tell you what I saw there?
அங்க என்ன பார்த்தேன்
Oh no, I won't tell.
இல்லை, நான் சொல்ல மாட்டேன்.
I am not permitted, it says here, to speak about those things.
அதை குறித்து நான்காம் வசனத்திலே பார்க்கிறோம், இதை குறித்து பேசுவதற்கு எனக்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறார்.
God has not permitted me to speak about those things.
இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பேசுவதற்கு தேவன் எனக்கு அனுமதி தரவில்லை.
14 years ago it happened.
14 ஆண்டுகளுக்கு முன்பதாக இது நடந்தது.
If that happened to you,
உங்களுக்கு அது நடந்திருக்குமானால்,
you won't even wait 14 days to testify about it in a meeting.
இதை குறித்து ஒரு கூட்டத்திலே சாட்சி சொல்வதற்கு 14 நாட்கள் கூட காத்திருக்க
மாட்டீர்கள். See this man of God.
ஆனால் இந்த தேவ மனிதனை பாருங்கள்.
He never spoke about it.
ஒரு காலம் அதை குறித்து பேசவில்லை.
The only time he mentions it is when people are doubting whether he is an apostle.
எப்பொழுது அவர் அதை குறிப்பிட்டார் என்று சொன்னால் தன்னை அப்போஸ்தலனா இல்லையா என்று சந்தேகிக்கும் பொழுது
மட்டுமே. Why did he want them to accept him as an apostle?
தன்னை ஒரு அப்போஸ்தலனாக இவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏன் விரும்பினார்?
So that they would accept his word.
அவருடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது.
What he is preaching.
அவருடைய பிரசங்கத்தை.
That is the thing.
அதுதான் காரணம்.
And so he says.
ஆகவே அவர் சொல்கிறார்.
Another thing which humbles him.
தன்னை தாழ்த்த முடியாத இன்னொரு காரியம்.
He says, with these revelations I was in danger of becoming proud.
இந்த வெளிப்பாடுகளோடு கூட நான் பெருமை அடைவதற்காக ஆபத்தில் இருந்தேன்.
What a thing to confess for a great apostle.
ஒரு பெரிய அப்போஸ்தலன் அறிக்கையிடுகிற காரியங்களை
பார்த்து. Have you ever heard a great man of God saying, you know, I was in danger of getting proud?
ஒரு பெரிய அப்போஸ்தலன் இப்பொழுதாவது இப்படி பேசியிருக்கிறாரா, நான் பெருமை அடையக்கூடிய ஆபத்தில் இருந்தேன்.
So God had to do something to humble me.
ஆகவே என்னை தாழ்த்த முடியாத தேவன் சில காரியங்களை செய்ய வேண்டியிருந்தது.
So he says, God gave me a thorn in the flesh.
ஆகவே தேவனுடைய மாம்சத்தில் ஒரு முள்ளை கொடுத்தார்.
Given means it was a gift.
எனக்கு கொடுத்தார் என்று சொன்னால் அது ஒரு வெகுமதி.
Imagine somebody gives you a beautiful box with ribbon and all as a gift.
உங்களுக்கு யாரோ ஒருவர் ஒரு வெகுமதியாக அருமையான அழகான ஒரு பெட்டியை உங்களுக்கு
கொடுக்கிறார்.
அதே ஒரு ரிப்பனை கட்டி
கொடுக்கிறார்.
நீங்கள் அந்த ரிப்பனை அவிழ்க்கிறீர்கள். அதை உள்ளே பார்க்கிறீர்கள், அங்கே ஒரு முள் இருக்கிறது. இது எந்த விதமான ஒரு ஈவு?
Does God give gifts like that?
தேவன் இப்படிப்பட்ட ஈவுகளை கொடுப்பாரா?
That's what he says here.
God gave அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எனக்கு ஒரு ஈவை கொடுத்தார்.
A thorn.
ஆனால் அது முள்.
In the flesh.
மாம்சத்திலே காணப்படுகிற முள்.
Sickness.
ஒரு வியாதி.
He's called a messenger of Satan.
அது சாத்தானுடைய தூதன் என்று அழைக்கப்படுகிறது.
All sickness is from Satan.
எல்லா வியாதிகளும் சாத்தானிடத்திலிருந்து வருகிறது.
God allowed me to have this to save me from getting proud.
நான் பெருமையடையிலிருந்து பாதுகாக்க முடியாக தேவன் இவைகளை எனக்கு அனுமதித்திருக்கிறார்.
It was so painful, the sickness. 3 times I prayed, God would take it away.
எவ்வளவு வேதனையா இருந்தது நிமித்தமாக 3 முறை ஆண்டவரே இதை எடுத்துக்கொள்ள என்று நான்
ஜெபித்தேன். No answer 2 times.
2 முறை பதிலே வரவில்லை.
3rd time the answer was.
3rd முறை பதிலே வந்தது.
No, I'm not going to take it away.
நான் எடுக்க மாட்டேன் என்று
ஆண்டவர் சொன்னார். My grace is enough for you.
என் கிருபை உனக்கு போதும்.
And with my grace,
என்னுடைய கிருபையோடு கூட,
in your weakness,
உன்னுடைய பலவீனத்திலே,
you will lean upon me.
நீ என்னை சார்ந்து கொள்வாய்.
And you will overcome.
நீ ஜெயிப்பாய்.
You will be able to defeat the devil. Don't worry.
பிசாசை ஜெயிக்க முடியும் கவலைப்பட வேண்டாம்.
But not on your own.
ஆனால் உன்னுடைய சொந்த பலத்தினாலே.
This thorn will make you depend on me.
இந்த முள்ளானது என்னை நீ சார்ந்து கொள்ள முடியாய் செய்யும்.
So when he understood that,
இதை அவர் விளங்கிக் கொண்டபொழுது,
God's power, verse 9, is manifested in weak people.
பலவீனமான மக்களிடத்திலே தேவ பலனானது பூரணமாய் விளங்கும் என்பதை அறிந்து கொண்டவுடனே,
this thorn made him weak.
இந்த முள்ளானது அவரை பலவீனப்படுத்தியது.
All the other sufferings we read about in the previous chapter made him weak.
இதற்கு முன்பாக இருந்த எல்லா பாடுகளும் அவரை பலவீனப்படுத்தியது.
Oh, he says, then it's okay.
பரவாயில்லை என்று சொன்னார்.
Because then I can glory in my weaknesses and insults, verse 10, and persecution. This is good for me.
என்னுடைய பலவீனத்திலே நான் மேன்மை பாராட்ட முடியும். பலவீனங்களிலே, நிந்தைகளிலே, நெருக்கங்களிலே, துன்பங்களிலே நான் பிரியப்படுகிறேன்.
When I'm weak, then I'm strong.
பலவீனமாய் இருக்கும் பொழுது நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன்.
So here we see,
ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம்,
how God's grace is sufficient for us to overcome every single situation in life.
வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையும் மேற்கொள்வதற்கு தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதாக
இருக்கிறது. My grace is sufficient for you.
என் கிருபை உனக்கு போதும் என்பதனுடைய பொருள் இதுதான்.
We see one more thing here.
இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம்.
Verse 20 and 21.
20-21 வசனங்கள்.
Paul says, I am going to be humbled by God when I see your failures.
நான் உங்களுடைய தோல்விகளை காணும் பொழுது தேவன் என்னை சிறுமைப்படுத்துவார் அல்லது தாழ்மைப்படுத்துவார் என்று சொல்கிறார்.
He was such a father heart he had.
அவருக்கு எவ்வளவு தகப்பனுடைய இருதயம் இருந்தது பாருங்கள்.
When the Corinthians failed, God, it says, I am being humbled when I see your condition.
கொரிந்தியர்கள் தவறும் பொழுது அவருடைய நிலையை பார்த்து நான் தாழ்த்தப்படுகிறேன் என்று
சொல்கிறார். He was a real father.
அவர் உண்மையான ஒரு தகப்பன்.
The father is concerned if his children are not walking properly.
தன்னுடைய பிள்ளைகள் ஒழுங்கற்று நடக்கும் பொழுது தகப்பன் அதை குறித்து கவலைப்படுகிறது போல.
Then further he says in chapter 13 verse 3 and 4,
13:3-4 வசனங்களிலே சொல்கிறார்.
You people are always asking me, what is the proof that Christ is speaking through you?
கிறிஸ்து உங்கள் மூலமாய் பேசுகிறார் என்பதற்கு என்ன அத்தாட்சி என்று கேட்கிறார்.
He doesn't talk about the people he raised from the dead.
மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர்களை குறித்து எல்லாம் பேசவில்லை.
I'll tell you what.
நான் சொல்கிறேன் என்று
சொன்னார். I'm weak in him.
அவர் நான் அவரிடத்திலே பலவீனனாய் இருக்கிறேன்.
Jesus also weak, he says.
இயேசுவும் பலவீனராய் இருந்தார் என்று சொல்கிறார்.
Jesus is weak that he was crucified.
இயேசு பலவீனத்தின் நிமித்தமாய் தான் சிலுவையில் அறையப்பட்டார்.
Weakness he chose.
அவராகவே தேர்ந்தெடுத்த ஒரு பலவீனம்.
He could have called 72,000 angels, he didn't call them.
72,000 தூதர்களை அழைத்திருக்கலாம், ஆனாலும் அவர் அழைக்கவில்லை.
Paul says, I'm also like that.
நானும் அப்படி தான்
இருக்கிறேன் என்று Paul சொல்கிறார். Jesus refused to assert his power.
இயேசு தம்முடைய வல்லமையை விளங்க செய்வதற்கு மறுத்தது போல,
I refuse to assert my power as an apostle.
நானும் அப்போஸ்தலனாக இருந்து என்னுடைய வல்லமையை பிரயோகிப்பதற்கு மறுக்கிறேன்.
So that God's power is manifest in me.
தேவனுடைய வல்லமையான நிலையை விளங்கும்படியாக நான் பலவீனமாக இருக்க விரும்புகிறேன்.
Now you test yourself, verse 5.
5th வசனத்தில் நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள்.
You have this type of faith or not.
இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்று சோதித்து பாருங்கள்.
Finally he says,
கடைசியாக சொல்கிறார்,
verse 14,
14th வசனம்,
may the grace of the Lord Jesus,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்,
love of God,
தேவனுடைய அன்பும்,
the fellowship of the Holy Spirit,
பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம்,
the whole Trinity,
முழு திரித்துவமும்,
be with you,
உங்களோடு கூட இருப்பதாக,
bless you,
உங்களை ஆசீர்வதிப்பதாக,
even though you don't accept me as an apostle,
என்னை நீங்கள் அப்போஸ்தலனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, இவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
What a large heart he had towards these Corinthian people.
இந்த கொரிந்து சபை மக்களிடத்தில் அவருக்கு எவ்வளவு ஒரு பரந்த இருதயம் இருந்தது
பாருங்கள். 2 Corinthians reveals to us why God used this man so mightily.
இந்த மனிதனை தேவன் வல்லமையாக பயன்படுத்தினதுடைய காரணத்தை 2 கொரிந்தியர் நமக்கு விளக்கமாக சொல்கிறது.
He was a very 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 humble man.
பிரதானமாக அவன் மிக மிகுந்த மிகுந்த தாழ்மையுள்ள மனிதனாக இருந்தார்.
Let's learn that lesson.
இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம்.
God bless you.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.